الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. ويقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بهل بهل جميع ولونا هي الله سبحانه وتعالى ولون كورتاحتم பலாத்தனும் கருணையும் சலாமினும் இலேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகரங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள், மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹினுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமா பள்ளி வாயிலில் ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று கொடுமை இருக்கும். அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒத்திய செய்து கொள்கிறேன். அன்றுவாய்ந்த அல்லாஹு நல்லடியார்களே, நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கடைசி காலம் என்று சொல்லப்பட்ட காலம். கடைசி காலம் என்பதற்குரிய எந்தெந்த அடையாளங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் ஐந்து காலங்களை பற்றி சொன்னார்கள். சொன்னார்கள், நுபுவத்துடைய காலம், நபிமார்கள் வரக்கூடிய காலம், அது என்னுடன் முற்று பெறுகிறது என்றார்கள். திரும்பவும் கிலாபத்துடைய காலம், அதனை பற்றி இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல் கிலாபத்து பாதி தலாசுன சனா, எனக்கு பின்னால் 30 வருடங்கள் என்றார்கள். பின்னால் சும்மா தகுனு முலுகன் முல்கன் ஆவன், பின்னால் கிலாபத்துடைய அதே வடிவத்தை சார்ந்த ஒரு அரசாட்சி முறை நடக்கும் என்றார்கள். எவ்வாறு கிலாபத் என்பது ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய மக்கள் அனைவர்களும் ஆட்சி செய்யப்பட்டார்களோ, இதே போன்று ஒரே அரசருக்கு கீழால் முழு உலக முஸ்லிம்களும் ஆட்சி செய்யப்படுகின்ற காலம். பின்னர் சும்ம தகூனு முல்கன் ஜபரியன், கொடுங்கோலர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் ஆட்சி செய்கின்ற காலம் என்றார்கள். அது நாங்கள் வாழ்கின்ற இந்த காலமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் சொன்னார்கள், உம்மத்த கூணு ஹிலாபத்த ரஹ்மா, பின்னால் ஒரு ஹிலாபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக இருக்கும் என்றார்கள். அது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெளிப்பாட்டுடன் ஆரம்பிக்க போகின்ற காலம். இதுவரைக்கும் அரசாட்சி என்பது ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இருந்ததோ, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய நாளைக்கு பிறகுதான் ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு உலகினுடைய 22 லட்சம் சதுர மைல்களை முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு நிலை உண்டானது. அதுக்கு பின்னால் தொடர்ந்தும் முஸ்லிம்கள் 1922 வரை இந்த பூமியில் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். அன்புடைந்த அல்லாஹ்வினுடையார்களே, இந்த காலப்பகுதி இது மிகவுமே ஒரு ஆரோக்கியமான காலப்பகுதியாக இருந்தது. எவ்வளவு பெரும் ஒரு கொடுங்கோலன் முஸ்லிம்களை ஆட்சி செய்தாலும் கூட அது அந்த 1000 வருடங்களுக்கு மேலால் 1340 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் இவ்வாறு ஆட்சி செய்யப்பட்டார்கள். இந்த காலப்பகுதியில் முஸ்லிம்களுக்கு எத்தனை அநியாயங்கள் நடந்ததோ அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தாலும் அவைகளில் இந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆட்சி மூலமாக நடந்த அநியாயம் அந்த அவ்வளவு அநியாயங்களை விட மிகைத்ததாக இருக்கும். வெறுமனே ஒரு ஆட்சி காலத்தில்
சவுதி அரேபியாவை ஆட்சி செய்தவர்கள், இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், துபாயை இன்று நாங்கள் பார்க்கின்ற எந்தெந்த நாடுகளை நீங்கள் முஸ்லிம் நாடுகள் என்று கணக்கெடுப்பு செய்கிறீர்களோ, 40 லட்சம் நாடுகள் இருக்கின்றன. இவைகளுடைய அதிபர்மார்கள் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்கள் அவைகளை ஒன்று சேர்த்து பார்த்தால், வெறும் ஒரு தசாப்தத்தில் செய்த அநியாயம் அது அந்த 1300 ஆண்டுகளுடைய அநியாயத்தை விட மிகைத்ததாக இருக்கும். அன்பரே அல்லாஹ்வின் அடியார்களே, மீழ்ச்சி என்றும் மறுமலர்ச்சி என்றும் அழகான வார்த்தைகளை பேசியவர்களாக இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் யூதர்களுடைய கைவசம் முஸ்லிம்களை பாரம் சாட்டி பாரம் கொடுத்து அவர்கள் நினைத்த பிரகாரம் இவர்களுடன் நையாண்டி செய்து விளையாட அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை மீட்டிக் கொடுக்கும் நிலையாக இருந்தது. ஓரளவு வரலாறுகள் புரிந்தவர்கள், நிலைமைகளை அறிந்தவர்கள் ஓரளவு விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் முஸ்லிம்களில் அநேகமானவர்கள் இவைகளிலே பராக்கானவர்களாக இருக்கிறார்கள். அன்புரேந்த அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா யூதர்களுடைய 2 உயர்வு காலங்களை பற்றி சொல்கிறான். யூதர்களுக்கு இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் 2 உயர்வு காலங்களை வைத்திருக்கிறான். அந்த 2 உயர்வு காலங்களில் அவர்கள் எதன் மூலமாக உயர்வு அடைகிறார்கள் என்றால், இரண்டு முறை இந்த பூமியிலே பசாது செய்கிறார்கள், அதன் மூலமாக உயர்வை அடைகிறார்கள். குலப்படி மூலமாக உயர்வை காண்கின்ற காலங்கள் 2. குலப்படிகள் செய்வதன் மூலமாக உயர்வு காண்கின்ற காலங்கள் 2. அன்புரேந்த அல்லாஹ்வின் அடியார்களே, உலக வரலாற்றில் யூதர்களுடைய வரலாறு அவர்களை இழிவுடன் சார்ந்த ஒரு வரலாறாகத்தான் பதியப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவர்களை இழிவானவர்கள் என்று சொல்கிறான். துரிபத் அலைஹிமுஸ்ஸில்லத்து வல் மஸ்கனா, அவர்கள் மீது இழிவும் தீய நிலையும் அது சாடப்பட்டது, எழுதப்பட்டது என்று சொல்கிறான். அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மீது இழிவு சாடப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரேந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மக்கள் ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாபத்துக்குள்ளானவர்கள். லுஅன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ரائيل அல லிஸானி தாவூத் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர்நிர்மாணம் செய்ய, அதனை விரிவுபடுத்த, அதனுடைய பூமிகளை எல்லாம் மக்களில் சிலர் அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி பிடித்து வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய காணியை அதற்குரிய காணியாக எடுத்தார்கள். அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர், ஒரு அரசர். அவருடைய ஸ்தானத்திலிருந்து அந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் யூதர்கள் முரண்பட்டார்கள், நோவினை செய்தார்கள். இதன் மூலமாக ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால் இவர்கள் சாபமிடப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு பின்னால் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஹபுலி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அந்தல் வஹாப், யல்லா எனக்கு இந்த பூமியில் ஒரு ஆட்சி தர வேண்டும், எனக்கு பின்னால் யாருக்கும் நீ கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி, நீ கொடையாளியாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க, அல்லாஹு தஆலா இந்த பூமியை வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களிலிருந்து எறும்பு வரை, எறும்பிலிருந்து ஜின் வரை ஆட்சி செய்தார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய நினைத்த அந்த பணியை ஜின்களை வைத்து நிறைவேற்றினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்து கட்டி முடிக்கிறார்கள். அந்த கட்டுகின்ற கால பகுதியில் அல்லது முடித்ததன் பின்னால் ஒரு கால பகுதியில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அத்தாவை பிடித்து அங்கே நின்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை கைப்பற்றினான். சூரத் தபாவிலே அல்லாஹு தஆலா இதனை சொல்கிறான். நம்ம கதைனா அலைஹில் மௌத மாதல்லஹும் அல மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தாக்குலு மின் சாதா, எப்பொழுது நாம் சுலைமானுக்கு மௌத்தை கொடுப்போமோ அந்த மௌத்தை முடிவு செய்தது அது அங்கிருந்த ஜின்களுக்கு கூட தெரியாது. அவர்கள் மறைவான அறிவற்றவர்கள் என்பதை அங்கேதான் உணர்ந்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானார்களோ, ஒரு அசாவை பிடித்து நின்று அங்கே புன்முறுவல் பூத்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த அசாவை கரையான்கள் அரித்து அரித்து அந்த அசா உடைந்து அவர்கள் விழுந்த பொழுதுதான் அவர்கள் விழுந்த பொழுதுதான் அந்த ஜின்களுக்கு கூட தெரிய வந்தது எங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது என்று. அதாவது இந்த ஜனாதாவுடைய செய்தி ஒரு வருடமாக எங்களுக்கு தெரியாது என்று. ஒரு வருட காலமாக ஒரு ஜனாதா இந்த உலகை ஆட்சி செய்திருக்கிறது. அன்புடன் அல்லாஹ்வின் நபியார்களே, அதுக்கு பின்னால் ஷைத்தான்கள் அந்த ஜனாதாவுக்கு பக்கமாக ஒன்று சேர்ந்தார்கள். யூதர்கள் ஒன்று பட்டிருந்தார்கள். அங்கே ஷைத்தான்கள் முன்னால் தோன்றி ஒரு சில விடயங்களை சூழ்ச்சிகளை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அதாவது ஏற்கனவே ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாதா நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேதத்தை எழுதினார்கள். சூனிய கலையில் எழுதப்பட்ட ஒரு வேதம். கவனமாக கேளுங்கள், இது உங்களுக்கு புதிய விடயமாக இருக்கலாம், ஆனால் குர்ஆனுடைய செய்திகளை உங்களிடம் முன்வைக்கிறேன். சூனிய கலையிலே ஒரு வேதத்தை ஷைத்தான்கள் எழுதினார்கள், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்தால் குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள். எப்பொழுது ஜனாதா விழுந்ததோ அங்கே ஒன்று சேர்ந்த மக்களிடம் ஷைத்தான்கள் முன்னால் சொல்கிறார்கள், இந்த சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, இதுவெல்லாம் சூனியம் தான் செய்தார். உலகத்துக்கு சுலைமான் சூனியம் செய்தார். யூதர்களை நோக்கி சொன்னார்கள் இந்த ஷைத்தான்கள், அப்படி நீங்களும் சுலைமானை போன்று உலகை ஆட்சி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நாங்கள் அந்த வேதத்தை உங்களிடம் கையளிப்போம், உங்களுக்கு கற்று தருவோம், ஆனால் நீங்கள் எங்களைத்தான் வணங்க வேண்டும் என்றார்கள். அன்புடையார்களே, யூதர்கள் துன்யாவுடைய ஆசை பிடித்தவர்கள், அவர்கள் உடன்பட்டார்கள் ஷைத்தான்களை வணங்குவதற்கு. அப்பொழுது அவர்கள் முன்னிலையில் அந்த புத்தகம் குழி தோண்டி வெளியாக்கப்பட்டது. பூமியை தோண்டி அதனை வெளியாக்கி அவர்கள் முன்னால் படித்து காண்பிக்கப்பட்ட செய்தியை குர்ஆன் சொல்கிறது, வத்தபஉ மா தத்லு ஷயாதீனு அலா முல்கி சுலைமான் وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. இந்த யூதர்கள் ஷைத்தான்கள் என்ற விடயத்தை அவர்களிடம் சுலைமானுடைய ஆட்சியுடைய விடயத்தில் ஓதி காண்பித்தார்களோ அதனைத்தான் பின்பற்றுகிறார்கள். وما كفر سليمان, சுலைமான் ஒரு சூனியக்காரர் அல்ல, ஒரு காபிர் அல்ல. ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر, என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்ற காபிர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்று அந்த வேதத்தை அவர்கள் கையில் எடுத்தார்களோ அன்றிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுடைய கையில் தான் இருந்தது. அவர்கள் சூனியத்தின் மூலம் உலகை ஆட்சி செய்தார்கள். அன்புடன் அல்லாஹ்வின் நபியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த நபிமார்களை ரசூல்மார்களை இவர்கள் அதிகமாக கொலை செய்தார்கள், பொய்ப்பித்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிமார்களில் ஒரு கூட்டத்தை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஒரு கூட்டத்தை பொய்ப்பித்தீர்கள். எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் நபிமார்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தார்கள் இவர்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விபச்சார் என்று படுதூர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இவைகளை எல்லாம் விரிவாக பேசுகிறது குர்ஆன். وقولهم على مريم بهتانا واثما عظيما وقولهم انا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா இப்னு மரியமை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்ற அவர்களுடைய வாதம். வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்ஹ லஹும், அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அங்கே அவர்களிடம் ஒருவர், அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்திலே உருமாற்றப்பட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்தினான். بَرَّفَاهُ اللَّهُ إِلَيْهِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا وَإِنْ مِنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களில் ஒவ்வொருவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு முன்னால் ஒன்றிருப்பேன், இஸ்லாத்தை ஏற்பார்கள், இல்லை என்றால் செத்து மடிவார்கள். அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உண்மைகளை மறுக்கின்ற காதியானிகள் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற யூதர்களுடைய செய்தியை மக்களிடம் திணிக்க நினைக்கிறார்கள். அன்பரின் அல்லாஹ்வின் அடியார்களே, அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா திரும்பவும் முஸ்லிம்களால் கைப்பற்றப்படும் வரை யூதர்களுடைய முதலாவது குலப்படி காலம். சூரா பனூ இஸ்ரவேலுடைய வசனங்களை தான் நான் முன்னால் ஓதினேன். அதனுடைய தொடர் வசனங்களிலே அல்லாஹு தஆலா ஃபைதா ஜாஅ வஅதுலஹும பஅஸ்னா அலைக்கும் இபாதல் லனா உலி பஅஸின் ஷதீத் ஃபஜாது خلال الديار وكان وعدا مفعولا. எப்பொழுது இந்த இரண்டு குலப்படி காலங்களில் முதலாவது குலப்படி காலம் முடிவுக்கு வந்ததோ, எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் அவர்களின் பக்கம் அனுப்பி வைத்தோம். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்து சஹாபாக்கள் தாபிஊன்கள் உலிபஸின் ஷதீத் ரொம்ப சக்தி பலமுடையவர்கள். அவர்கள் ஃபஜாஸு கிலால தியார் அவர்களுடைய சுவர்களை எல்லாம் இடித்துக் கொண்டு சதிகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைந்தார்கள். வகான வஅதம் மஃஊல, அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி என்று குர்ஆன் சொல்கிறது. அன்றைய நாளையிலிருந்து நான் உங்களிடம் முன்னால் சொல்லி வந்த விடயம்தான், 1340 வருடங்களாக முஸ்லிம்கள் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூமி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆட்சி செய்யப்பட்டது. உலகில் அந்த காலத்தில் சூப்பர் பவர் யாரும் இருக்கவில்லை. அந்த அந்த உமையாக்கள், அந்த அப்பாசியாக்கள், அதுக்கு பின்னால் தொடராக சில வழிகேடர்கள் கூட ஆட்சி செய்திருக்கிறார்கள், பாத்திமியர்கள் போன்ற. ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இரண்டு தலைமைத்துவங்கள் இருந்தது கிடையாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற கொடியன் ஆட்சி செய்யும் பொழுது கூட சஹாபாக்களிடம் மஷூரா கேட்கும் பொழுது சொன்னார்கள், இந்த அமீருக்கு இத்தாஸ் செய்ய வேண்டும், இந்த தலைமைத்துவத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டும், முஸ்லிம்களிலே பிரிவினை உண்டாக்குவது அது பாவங்களில் பெரும் பாவமாக இருக்கிறது. ஒரு இடத்திலே அல்லாஹ் அல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல், அல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல், கொலை செய்வதை விட பெரும் பாவம் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பரின் அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்க மஸ்ஜித் தான் கட்டப்பட்டாலும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்க மஸ்ஜித் தான் கட்டப்பட்டாலும் அது பாவத்துக்குரிய செயலாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது குபாவிலே ஒரு சிலர் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அங்கே அதனுடைய ஓபனிங் செரமனி நடைபெறப் போகிறது. அதனை திறந்து வைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டார்கள். நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தயாராகி புறப்படும் நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கினான். சூரா தௌபாவுடைய 107வது வசனம் இறங்குகிறது, வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரப அல்லாஹ வ ரசூலஹு மின் கப்ல் ولا يحلفن ان اردنا الا الحسنى والله يشهد انهم لكاذبون لا تقم فيه ابدا. ஒரு மஸ்ஜிதை இவர்கள் கட்டினார்கள், முஃமின்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், குஃப்ருக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித், முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்க கட்டிய மஸ்ஜித். இதற்கு முன்னால் அல்லாஹுவுடனும் அவனுடைய தூதருடனும் போராடியவர்களுக்கு ஒதுங்கும் தளமாக கட்டப்பட்ட மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதை கட்டுபவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹுவிடத்தில் நலவை ஆதரவு வைத்து தான் கட்டுகிறோம், எங்களுடைய நோக்கம் சுத்தமானது என்று சொல்கிறார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான் அவர்கள் பொய்யர்கள் என்பதாக. லா தகும் ஃபீஹி அபதா, நீங்கள் என்றுமே அதிலே போய் நிற்க வேண்டாம் என்று நபி அலைஹிஸ் ஸலாத்து அல்லாஹ் தடை செய்கிறான். முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க கட்டப்பட்ட மஸ்ஜிதில் கியாமத் வரை தொழ முடியாது. அப்பதா என்றால் கியாமத் வரை உங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி என்றால் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, பின்னால் கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இங்கே தொழ முடியாது. லமஸ்ஜிதுன் உஸ்திஸா அலத் தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி, ஒரு மஸ்ஜித் அது ஏற்கனவே தக்வாவுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் இருக்க இவர்கள் மஸ்ஜித் கட்டியிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே கட்டிய மஸ்ஜிதில் தான் நீங்கள் நிற்க தகுதியான இடம் என்று குர்ஆன் சொல்கிறது. முஃமின்களை பிரிப்பதற்காக வேண்டி ஒரு ஆலிம் உபன்யாசம் செய்கிறார், இங்கேயும் அந்த ஆளு செய்கின்ற உபன்யாசம் பெரும் பாவமாக இருக்கிறது. குர்ஆன் மொமின்களுக்கு மத்தியிலே பிளவை, பிரச்சினையை, பசாதை உண்டாக்கக்கூடியவர்களை மிக பயங்கரமான குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அன்பரே, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் உங்களிடம் சொல்லி வந்தேன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்று, முஅத்தஸிம் போன்று, ஹதரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கசையடி கூட அடித்தவர், மமூனு ரஷீத், குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு என்று பேசியவர், அதுக்கு பின்னால் பாத்திமியர்கள் ஷியாக்களிலே மிக கெட்ட பயங்கரமான கொள்கையுடையவர்கள் எல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவம் இரண்டாகவில்லை. ஹிஜ்ரி 1300க்கு பின்னால் தான் இந்த அநியாயக்காரர்கள் தோன்றினார்கள். அன்பரே, நல்லா வினடியார்களே, நான் உங்களிடம் சொல்லி வந்தேன், இந்த யூதர்கள் இவர்கள் சதிக்காரர்கள், இவர்களுடைய தகப்பன்மார்களே சதிக்காரர்கள் தான். ஹதரத் யூசுப் அலை சலாத்துடைய அந்த 10 நாணமார்கள், யாரெல்லாம் யூசுப் அலை சலாத்தை கொண்டு போய் கிணற்றிலே தள்ளி அதுக்கு பின்னால் சிறிய ஒரு விலைக்கு விற்று ஹதரத் யூசுப் அலை சலாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் இவர்கள் பின்னால் போய் பஞ்சத்தால் வாடி ஹதரத் யூசுப் அலை சலாம் அவர்களிடம் தானியம் கேட்டு சென்ற சம்பவத்தை குர்ஆன் விரிவாக பேசுகிறது. அந்த சூராவுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான். ஒரு சூரா ஒரே சம்பவத்தை பயான் செய்கின்ற சூரா. இந்த சூரா யூசுப் 110 ஆயத்துக்களை கொண்டது. 110வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா ولقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. என்று இந்த சூரா, இந்த கதை, இந்த சம்பவம் இது புத்திசாலிகளுக்கு படிப்பினை சொல்லக்கூடிய சம்பவம் என்று இந்த யூசுப் அலை சலாத்துடைய சம்பவத்தை ஆரம்பத்திலிருந்து பேசும் பொழுது யூசுப் அலை சலாம் ஒரு கனவு கண்டார்கள். ஹதரத் யூசுப் அலை சலாம் அவர்கள் அந்த கனவை தந்தையிடம் சொல்கிறார்கள். யாபத்தி ராயிது அஹதாஷர கௌகபவல் கமர், என்னுடைய அனுமை தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கனவிலே காண்கிறேன். எனக்கு ராயித்துஹும் லீ சாஜிதீன், அவைகள் எல்லாம் எனக்கு சுஜூத் செய்கின்றன. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா புனையா லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இக்வதிக், என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய இந்த கனவை உன்னுடைய ஞானமார்களிடம் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? பயகீதுலக கைதா, அவர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள். இந்த 10 பேருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் யூதர்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுக்கு பனு இஸ்ரவேல் என்றும் சொல்லப்படும், யஹூத் என்றும் சொல்லப்படும். ஏனென்றால் இஸ்ரவேல் என்பது அந்த 10 பேர்களில் ஒருவர், இன்னும் ஒருவருடைய பேர் யஹூதா. இவர்கள் இருவருக்கும் தான் பரம்பரைகள் கூடுதலாக இருந்தன. அதுவல்லாத இன்னும் ஒருவருடைய விடயத்திலும் அவருக்கும் பிச்சலங்கள் இருந்ததாக உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த இருவருடைய பரம்பரை தான் இன்று இங்கே நாங்கள் பார்க்கின்ற யூதர்களாக உலகிலே வாழ்கிறார்கள். அன்புடன் அல்லாஹ்வினுடையார்களே, ஆரம்ப நாளையிலிருந்து இவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், மிக பயங்கரமானவர்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா லதஜிதன் அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு மிக கெட்ட விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹாந்தும் ஹவுலாய் துஹிப்பூனஹும் வலா யுஹிப்பூனகும், இந்த யூதர்களும் நீங்களும் அவர்கள் உங்களை, நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அது அவர்களுக்கு கஷ்டமாகிவிடும். உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தால் அதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையோடு அல்லாஹுவை பயப்படுவீர்களே ஆனால் லாயதுருக்கும் கைதுகும் செய்யா, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா லா தத்தகிது பிதானதம் மின் தூனிக்கும் லா யலூனக்கும் கபால, நீங்கள் அல்லாத அந்த யூதர்களை உங்களுடைய உங்களுடைய பாதுகாவலர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அவர்கள் சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். லூனக்கும் ஹபாலா, உங்களுக்கு சதி செய்யாமல் விடமாட்டார்கள். நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். அவர்களுடைய நாவால் உங்களை பற்றி உண்டான குரோதம், உங்களுக்கு செய்கின்ற சதி தவறுதலாக வெளியாகிறது, தவறுதலாக வெளியே வருகிறது. வமா துஃபி சுதூரும் அக்பர், அவர்களுடைய உள்ளங்களிலே மறைத்து வைத்திருக்கின்ற சதி அது ரொம்ப பயங்கரமானது என்று குர்ஆன் சொல்கிறது. அன்றுடன் அல்லாஹ்வின் நடிகார்களே, அவர்கள் நாவால் வெளிப்படுத்துவது சொற்பம், அவர்களுடைய உள்ளங்களிலே மறைந்திருப்பது பயங்கரமானது என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரமானவர்களுடைய இரண்டாவது குலப்படி காலத்திலே வாழ்கிறோம் நாம். அன்றுடன் அல்லாஹ்வின் நடிகார்களே, ஹிஜ்ரி 1666 யூதர்களில் ஒரு கூட்டம் துருக்கியிலே அன்று ஆட்சி செய்த அரசனிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 138 அல்லது 134 யூத குடும்பங்கள். இவர்கள் வெளிப்பாகட்டாக நடிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய உண்மையிலே அவர்கள் மூமின்கள் அல்ல. ஆனால் அன்றைய முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் வெளிப்படையை வைத்து முடிவு செய்ய வேண்டும், முடிவு செய்தார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் ஜஸீரத்துல் அரபிலும் துருக்கிலும் குடியேறினார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் ஜஸீரத்துல் அரபு என்பது நாங்கள் இன்று காண்கின்ற சவுதி அரேபியா, துருக் என்பது நாங்கள் பார்க்கின்ற அந்த துருக்கி நாடு. இந்த இரண்டு நாடுகளிலும் ஒன்று அவர்கள் குடியேறி அவர்கள் குடியாக வாழ்ந்தார்கள். 1998 வெறும் துருக்கியில மாத்திரம் 100,000 மேற்பட்ட குடும்பங்கள் இவர்கள் இருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. இதே போன்று அரபு நாடுகளில் முஸ்லிம்கள் மத்தியிலே பிளவை உண்டாக்க, துருக்கியிலே அரசியல் ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்க இவர்களால் பயங்கரமான வேலை திட்டங்கள் நடைபெற்றன. இதனுடைய தொடர் அவர்களுடைய விடாமுயற்சி. அவர்கள் ஒரு பரம்பரையில் அவர்கள் மஷூரா செய்தால் அடுத்த மஷூரா அடுத்த பரம்பரையில் தான் நடக்கும். 100 வருடங்களுக்கு பின்னால் நடக்கின்ற அவர்களுடைய மஷூராக்களும் இருக்கின்றன. எந்த மஷூராவில் முன்னால் மஷூரா பண்ணிய யாரும் இருக்க மாட்டார்களோ அப்படியான மஷூராக்கள் நடக்கின்றன. இவர்களை தலைமை தாங்கி வழி நடாத்தக்கூடியவன் ஷைத்தான். இவர்களுடைய அவ்வளவு வேலை திட்டங்களையும் எடுத்து பாருங்கள். என்றிலிருந்து அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றி அந்த சூனியம் சம்பந்தமான வேதத்தை கையில் எடுத்து ஷைத்தானை வணங்க உடன்பட்டு ஷைத்தான்களை வணங்க ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து ஷைத்தான்கள் தான் அவர்களை வழி நடாத்தினார்கள். ஷைத்தான்கள் எந்தெந்த விருப்பங்களை தெரிவிப்பார்களோ அவைகளைத்தான் நிறைவேற்றுகிறார்கள். குர்ஆனை எடுத்து பார்த்தால் ஷைத்தானுடைய விருப்புகள் என்ன என்று குர்ஆன் சொல்கின்றது. அந்த விருப்புகளை பார்த்தால் அவைகள் அனைத்தையும் இந்த உலகிலே நிலைநாட்டக்கூடியவர்கள், உலக மக்களிடம் அதனை பரப்பக்கூடியவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொடர் இவர்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் எல்லாம் குடியேறி முஸ்லிம்களுடைய இந்த இஸ்லாமிய கிலாபத்தை வீழ்த்துவதற்காக வேண்டி பாரிய முயற்சி நடைபெறுகிறது. அத்துடன் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த ஒற்றுமை, அந்த தனித்துவம், அது சீர்குலைக்கப்பட்டு முஸ்லிம்கள் கூறு போடப்பட்டு துண்டு துண்டாக பிரிக்கப்பட அவர்கள் முயற்சி செய்தார்கள். அன்புரைந்தார்களே, முஸ்லிம்களை ஒரே தலைமைத்துவத்திலிருந்து இல்லாமலாக்கிவிட்டால், உலமாக்களுக்கு கட்டுப்படும் தன்மை முஸ்லிம்களிடம் இருந்து பறிப்போய்விட்டால், அது மிக பயங்கரமான ஒரு நிலைக்கு முஸ்லிம்களை ஈட்டு செல்லும் என்பது அவர்களுக்கு நமக்கு முன்னாலே தெரிந்துவிட்டது. அன்புரைந்தார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா, லா தனாஸஉ ஃபதஃஸலு வதஹபரிஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்று சொல்கிறான். நீங்கள் முரண்பட வேண்டாம், ஒருவருக்கொரு பிணக்குப்பட்டு பிரிந்து விட வேண்டாம். உங்களுடைய பலங்கள் எல்லாம் காற்றிலே பறந்துவிடும். எனவே நீங்கள் ஏதும் பிரச்சனை வந்தால் பொறுமையாக இருங்கள். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். பொறுமை என்பது பழமையிலே உண்டாக வேண்டும். உங்களுக்கு தெரியும் நான்கு மதஹபுகள், இவைகள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஹிஜ்ர 150லும், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா 179லும், இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா 204லும், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா 241லும் வஃபாத்தானார்கள். இவர்களுடைய இந்த மஸ்லக்குகள், இவைகள் பெருடைய சட்ட திட்டங்களை தொகுத்து மக்களை வழி நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்ய அல்லாஹு தஆலா இந்த மக்களை பாவித்தான், பயன்படுத்தினான். இந்த மக்கள் வழிகாட்டிய இந்த வழிகாட்டல் ஆயிரம் வருடங்களாக, ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 241 வஃபாத் ஆகிறார்கள். அன்றிலிருந்து ஹிஜ்ரி 1322 வரை, ஹிஜ்ரி 1322 நதீர் ஹுசைன் என்பவர் பிறக்கிறார். அவர் ஹிஜ்ரி 1367 சொல்கிறார் மதுஹப் தேவையில்லை என்பதா. இந்த பேச்சை நதீர் ஹுசைன் பேசும் வரை 1026 வருடங்களாக இந்த பூமியில் மதுஹப் அல்லாத ஒன்று இஸ்லாமாக இருக்கவில்லை. எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள், 1026 வருடங்கள். பொறுப்புடன் சொல்கிறேன், முடியுமானால் யாரும் இதிலே முரண்பாடு உங்களுக்கு தெரியும் என்றால், நான் பேசுகின்ற இந்த பேச்சில் உங்கள் யாருக்காவது அறிவு இருக்கிறது என்றால், உலமாக்கள் இதனை தொகுத்திருக்கிறீர்கள் என்றால் கொண்டு வாருங்கள். நான் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 2008 பத்து வருடங்களாக மின்பர் மின்பராக இதனை சவால் விட்டு சூளுரைத்து வருகிறேன். 1026 வருடங்களாக மதுஹப் வேண்டாம் என்று பேசிய ஒரு முஸ்லிம் வாழ்ந்ததில்லை இந்த பூமியில். நான் கேட்கிறேன், மதுஹப் வழிகேடு என்றால் 1000 வருடங்களாக உம்மத்து வழிகேட்டில் வாழ்ந்தார்களா? அன்றைய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றிலிருந்து இந்த யூத அடிவருடிகள் இந்த முஸ்லிம்கள் மத்தியிலே சில பிணக்குகளுக்குரிய கருத்துக்களை விஷங்களை கக்கினார்களோ, அன்றிலிருந்து முஸ்லிம்கள் மத்தியிலே பிளவுகள் உண்டாக்கப்பட அவர்களின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட செய்திகள் இவைகள். அன்புடன் அல்லாஹ் நல்லடியார்களே, மதுஹபுகள் என்றால் என்ன என்பதை முதலாவது விளங்க முயற்சி செய்யுங்கள். அது சம்பந்தமாக ஒரு தலைப்பு போடுங்கள். சூரியன் பட்ட பகலிலே வெளிச்சம் தருவதை விட தெளிவாக உங்களுக்கு விளங்க வைப்பேன் மதுஹப் என்றால் என்ன என்று. குர்ஆனும் சுன்னாவும் இன்று பின்பற்றப்படுவதானால் மதுஹப் பின்பற்றப்பட்டாக வேண்டும். யாராவது மதுஹபுக்கு வெளியால் இருந்து நான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறான் என்றால், அவன் துப்பரமான வடிகட்டப்பட்ட ஒரு மடையனாக இருக்கிறான். அன்புடன் அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டவைகள். அவைகளை பிளந்தெடுப்பதற்குரிய காலம் இந்த காலமா? புத்திசாலிகள், சிந்தனையில் பரந்த விசாலமான தன்மை உடையவர்களே, நான் கேட்கின்ற கேள்வியை சற்று புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து வெளியாக்கப்பட வேண்டிய காலம் இதுவா அதுவா? என்னமோ இவர்களுக்கு தான் அந்த இஸ்திம்பாத்துடைய சட்டங்களை வெளியாக்கக்கூடிய நுட்பம் புதிதாக கொடுக்கப்பட்டது போன்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறார்களோ அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிரி ஜமான், கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள், தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், மகா பொய்யர்களாகிய தஜ்ஜால்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யதூனகும் மினல் ஹதீதி பிமா லம் தஸ்மஊ அன்தும் வ அபாவுகும், உங்களுக்கு புதிய செய்திகளை சொல்லுவார்கள், நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். கடைசி காலத்தில் வருவார்கள், மூதாதையர்களுக்கு முரணாக பேசுவார்கள். நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், மூதாதையர்களை பின்பற்றுகிறோம், இதுதான் எங்களுடைய மதுஹபுடைய வழி. முரணாக பேசுபவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தஜ்ஜால் என்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. அன்புடன் அல்லாஹ்வின் நபியார்களே, இது போன்று யூதர்கள் பிணக்குகளை உண்டாக்குவதற்காக வேண்டி இன்னும் பல இன்னொரு அண்ண கர்மங்களை செய்தார்கள். கிலாபத்தே உஸ்மானியாவை, உஸ்மானிய பேரரசை ஒட்டோமான் எம்பையர் என்று அன்று பல நூறு வருடங்களாக உலகில் எந்த சக்தியாலும் உசுப்ப முடியாமல் இருந்த அந்த பரந்த பூமியை, இந்த பூமியை பிரித்து சவுதி அரேபியா, துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈரான், ஈரான், ஜோர்டான், சிரியா, லெபனான், பலஸ்தீன், குவைத், அங்கே ரஷ்யாவுடைய நாடுகள், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இங்கே பார்க்கின்ற பாகிஸ்தான், ஹிந்துஸ்தான் வரை 40 லட்சம் நாடுகளை சேர்த்த ஒரே நாடாக இருந்த, ஒரே ஆட்சியாக இருந்த இந்த ஆட்சியை கூறு போட்டு பிரிக்க இவர்கள் செய்த முயற்சி கடைசியாக சுல்தான் அப்துல் ஹமீத் தானி உஸ்மானி ரஹிமுல்லா அவர்கள் 1922 மார்ச் மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அங்கே ஜெயிலிலே போடப்பட்டு இன்று இஸ்லாமிய கிலாபத் அது வீழ்த்தப்பட்டு விட்டது. இதற்கு முன்னால் அது அப்படி ஒன்று கிடையாது என்று அலான் செய்யப்பட்டது. எனவேதான் ஞாயிற்றுக்கிழமை நாள் விடுமுறை நாள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்புடன் அல்லாஹ் வினடியார்களே, இவ்வளவு பயங்கரமான ஒரு பிரிவினையை உண்டாக்கி முஸ்லிம்களை சீர்குலைத்து கிலாபத் வேண்டும் என்று குரல் கொடுத்த அனைத்து உலமாக்களையும் கொலை செய்தார்கள். சிரியாவில் இன்று நாங்கள் ஹலபிலே பிரச்சனையை பார்க்கிறோம். அன்று ஹமாவில் ஒரே நாளையில் 80,000 மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அநேகமானவர்கள் உலமாக்கள் 1.5 கோடி முஸ்லிம்களை கொலை செய்துதான் இஸ்லாமிய கிலாபத் வீழ்த்தப்பட்டது. 1905 முகமது பின் அப்துல் வஹாபும் மலிக்கு சௌதும் சேர்ந்து ரியாதை ஒரு தனி நாடு என்று பிரகடனம் செய்தார்கள். நாங்கள் பார்க்கின்ற இந்த இஸ்லாமிய விழும் இஸ்லாமிய மறுமலர்ச்சிவாதிகள் என்று நாங்கள் எல்லாம் நெஞ்சிலே மார்பு தட்டி கொள்கின்ற எங்களுடைய தலைவர்கள் என்று நினைக்கின்ற அந்த கூட்டம் இருக்கிறதே, இவர்கள் தான் முதலாவது இஸ்லாமிய பிரிவினையை உண்டாக்கிய பெரும் பாவிகள். மறந்து விடாதீர்கள், 1905 ரியாதை தனியாக பிரித்தெடுத்து உஸ்மானிய கிலாபத்துக்கு கீழே நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு தனி ஆட்சி செய்கிறோம் என்று பிரித்த முதலாவது பெரும் கொடிய பாவிகள் இவ்விருவரும் தான். அந்த சவுதுடைய பேரை தான் இன்று சவுதி அரேபியா என்று வைத்திருக்கிறார்கள். அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா என்று 1924 அதுக்கு பேர் போடப்பட்டது. அதுவரைக்கும் அந்த பூமிக்கு பெயர் ஜசீரத்துல் அரபு என்று இருந்தது. இந்த பூமியை பற்றி நபி அலை சலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில பதிவாகிறதோ, அஃரிஜுல் யஹூதா வன்னஸாரா மின் ஜசீரத்தில் அரப், லா யப்கா தீனன் ஃபீ ஜசீரத்தில் அரப், இந்த ஜசீரத்துல் அரபிலிருந்து யூதர்களை கிறிஸ்தவர்களை வெளியாக்குங்கள், இங்கே 2 மார்க்கங்கள் வாழக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜசீரத்துல் அரபுடைய பெயரை மாற்றினார்கள் யூதர்களை கிறிஸ்தவர்களை அங்கு குடியமர செய்ய. இன்று எங்கே போய்விட்டது என்றால், இந்த நாட்டை இந்த பூமியை கூப்பிடு சிற்கு ஆக்கிரமிக்க கூடாது என்று நபி அலைஹிஸ் ஸலாம் நினைத்தார்களோ அந்த பூமியில் 30,000 தியேட்டர்களை திறந்து வைப்பதற்கான வேலை திட்டத்தின் கீழால் இன்று இருக்கின்ற மன்னருடைய புதல்வர் அந்த யூதர்களுடைய அடிவருதி, அவன் 3,000 தியேட்டர்களை திறந்து பாராட்டு விழா கொண்டாடி இருக்கிறானே, இவைகளை எல்லாம் பார்த்து கேட்டு உள்ளங்கள் நிம்மதியடைகின்றனவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன தீன லயா அரிது இலல் ஹஜாஜ் கம தரிதுல் ஹய்யது ஃபி ஜுஹ்ரஹா. முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தீன், இந்த மார்க்கம் மக்கா மதீனாவிலே போய் ஒடுங்கும் எப்படி ஒரு பாம்பு பொந்திலே போய் ஒடுங்குகிறதோ அப்படி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் மதீனாவில் மாத்திரம் தீன் இருக்கும், அதுவல்லாத அனைத்து பூமிகளும் ஒரு மாடர்ன் சவுதியாவை நான் உருவாக்கப் போகிறேன் என்று பிரகடனம் செய்து அங்கே பெண்களை தாராளமாக நடமாட வைத்து ஒரு பெண் 25 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் தனியாக பிரயாணம் செய்து சவுதியிலே வரலாம் என்ற சட்டத்தை பாஸ் பண்ணி அங்கே ஜினாவை, உரியானியத்தை, விபச்சாரத்தை, கெட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க முயற்சித்தவர்கள் யார்? இந்த அநியாயக்காரர்கள் அன்று 1905 இந்த இஸ்லாமிய கிலாபத்திலிருந்து சவுதியா என்று வேறாக்கினானோ அந்த அநியாயக்காரர்களுடைய தொடர் முயற்சி நடக்கிறது மறந்து விடாதீர்கள். இஸ்லாத்தை யாரும் விளங்கலாம், எப்படியும் படிக்கலாம், வாரவன் போறவன் எல்லாம் இஸ்லாத்தை எப்படியும் விளங்கிக் கொள்ளலாம் என்ற கருத்துக்களை திணித்து இந்த மௌதூதிகளும் இந்த வஹாபிகளும் இஸ்லாத்தை மண்ணாக்குவதற்காக வேண்டி வெட்டிய குழியிலே விழுந்த முஸ்லிம்களை எவ்வாறு கரை சேர்க்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய நாம் இன்று யார் யாருடையதோ பிரச்சனையை பார்த்துக்கொண்டு எங்கெங்கோ யார் யாரோ தலைமைத்துவத்தை தேடி கதறி குதறி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து ரசிப்பதும் அதற்காக வேண்டி எங்களுடைய காலங்களை செலவழிப்பதுமாக இருக்கிறது. அன்புரை அல்லாஹ்வினுடையார்களே, இன்று யூதர்கள் ஆட்சி செய்கிறார்கள் முழு உலகையும். இந்த நாட்டை ஆட்சி செய்வது நாங்கள் பார்க்கின்ற ஒரு சிலர் அல்ல, இவர்கள் அவர்களுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய கல்வி திட்டம் பௌத்த கல்வி திட்டமா, பொருளாதாரம் பௌத்தமா, சுகாதாரம் பௌத்தமா, இல்லை இவர்களுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு படைகள் அவ்வாறா, இல்லை மீடியாவை இயக்குவர்கள் இவர்களா? ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நாடு அதற்குரியதாக மாறி இருக்க வேண்டும். இங்கே ஆட்சிக்கு திரும்பவும் விஜயபாகு பராக்கிரம பாகு வந்திருக்க வேண்டும், அவர்களுடைய ஆட்சி முறை நடந்திருக்க வேண்டும். 48ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்கிறோமே, என்ன சுதந்திரம் கிடைத்தது? யாருடைய கல்வி திட்டம் இருக்கிறது? யாருடைய பொருளாதார திட்டம் இருக்கிறது? யாருடைய அரசியல் இருக்கிறது? நீங்கள் பாருங்கள், பொதுநலவாய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய 80 நாடுகளுக்கு மேலால் இவைகள் எல்லாம் இந்த வெள்ளையர்கள் சுதந்திரம் கொடுத்த நாடுகள். இவைகள் அனைத்துக்கும் ஒரே கால பகுதியில் தான் சுதந்திரம் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நடிப்பு எவ்வாறான நடிப்பு என்றால் அனைவரும் போராடி சுதந்திரம் எடுத்தார்கள். இலங்கையில் போராட்டம் நடந்தது, இந்தியாவில் காந்தியுடைய தலைமையில் நடந்தது, பாகிஸ்தானில் அலி ஜின்னாவுடைய தலைமையில் நடந்தது. ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்கள், அவர்கள் தன்னுடைய நாட்டை பிரித்தெடுப்பதற்காக வேண்டி போராட்டம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த போராட்டத்தினுடைய உண்மை யதார்த்தம் என்ன? அனைவருக்கும் ஒரே அடியாக வகி இருந்தியதோ, 80 நாடுகளும் ஒரே அடியாக போராடியதோ, அவர்களுடைய ஆட்சியுடைய அந்த ஒழுங்கை அவர்கள் அமைத்ததன் பின்னால் ஒரே அடியாக அனைத்து நாடுகளையும் பிரித்து அவர்களை தங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழால் வழிநடாத்தினார்கள். இங்க எங்கேயும் இங்கிலீஷ் லோ அல்லாத எந்த ஒரு சட்டமும் நிலைநாட்டப்பட முடியாது. பாகிஸ்தானை அமைத்ததே இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் இங்கே நிகழ வேண்டும் என்றுதான். அஷ்ரஃப் அலி தானவி, முஃப்தி ஷபி உஸ்மானி ரஹிமஹுல்லா, ஷபீர் அஹமது உஸ்மானி ரஹிமஹுல்லா, இந்த அலி ஜின்னா என்ற மூதேவியுடைய பேச்சில ஏமாந்து அவர்கள் அங்கே நாட்டை அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். ஏனென்றால் பாகிஸ்தான் பனேனே கே லியே, பாகிஸ்தான் கோ ஹம் பனானே கே லியே, இஸ் முல்க் கோ ஹம்னே சாஃப் கர்னே கே லியே என்றார்கள். பரிசுத்தமான ஒரு பூமியை குபிரில் இருந்தும் ஷிர்கில் இருந்தும் பரிசுத்தப்படுத்த அமைக்கிறோம் என்றார்கள். இந்த முயற்சியிலே உச்சகட்டத்தை அடைந்த ஜியாவுல் ஹக்குடைய காலத்தில் ஜியாவுல் ஹக்கையும் ஷபீர் அஹமது உஸ்மானியையும் கொலை செய்ததனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? பொதுநலவாய நாடுகள் ஒருபோதும் இங்கிலீஷ் லோ அல்லாத ஒன்றை எடுக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆட்சி அவ்வாறே இன்னும் ஒருவருடைய பொறுப்பில் தாங்கள் ஆட்சி செய்கிறார்கள். அன்புடன் அல்லாஹ்வினுடையார்களே, யதார்த்தங்களை பேசினால் இவ்வாறு நமக்கு பேசிக்கொண்டே செல்லலாம். எந்தெந்த விடயங்களை கொண்டெல்லாம் இவர்கள் குலப்படிகளை உண்டாக்கி உயர்வை அடைந்தார்களோ அவைகள்தான் கல்வி, பொருளாதாரம். முதலாவது குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை இவர்களுடைய இரண்டாவது குலப்படி காலம் நடந்தால் என்ன நடக்கும் என்று அந்த சூரா பனு இஸ்ராயலிலே தொடர் வசனங்களாக சொல்கிறான். இரண்டாவது குலப்படி காலம் அவர்களுடைய கையிலே மீண்ட பொழுது வந்ததுனாக்கும் முழு பொருளாதாரமும் அவர்களுக்கு சொந்தமாகிறது. குழந்தை குட்டிகளை யார் பெற்றாலும் யூதனுடைய குழந்தையாக மாறுகிறது. பாருங்கள், பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்றால், உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய காசை பணத்தை எந்த ஒரு அதிகாரத்துடனும் அச்சடிக்க முடியாது. இந்த நாட்டுடைய மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ஷ மூன்று பேரும் ஒன்றுபட்டாலும் ஒரு 10 ரூபாய் நாணயத்தை அச்சிட முடியாது. 10 ரூபாய் நாணயத்தை அச்சிட முடியாது. வேர்ல்ட் பேங்க் உடைய ஆர்டர் வரும் வரை, அவர்களுடைய பெர்மிஷன் வரும் வரை, அவர்கள் அதற்கு நம்பர் பாஸ் பண்ணும் வரை. தெரியாது என்றால் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த அறிவு எனக்கு இல்லை என்றால் அதனை தெரிய முயற்சி செய்யுங்கள். இதனுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு, அதற்கு இங்கே இடம் தர முடியாது. இது இடம் தரும் இடமும் அல்ல. குத்துபாவுக்காக வேண்டி நான் காலையில் 9 மணிக்கு இங்கே வந்திருந்தேன், 9:30 மணிக்கு வந்திருந்தேன். இந்த இடத்துக்கு நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. நான் இருந்த இடத்திலிருந்து இங்கே கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு சரியாக நடக்கவில்லை. யாரும் இதனை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். நான் வெறுமனே ஒரு குத்துபாவுக்காக வேண்டி கொழும்பிலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் வெளியாக இருக்கிறேன். நான் இங்கே என்னுடைய ஹக்கை அதா செய்ய முயற்சி செய்கிறேன். அன்புடன் அல்லாஹ் நல்லடியார்களே, என்று இந்த அரசியல், இந்த பொருளாதாரம் இவர்களுடைய கைவசம் நாசம் பண்றது என்றால், 1870ஆம் ஆண்டு தான் இவர்களுடைய கைவசம் அது சென்றது. அதுக்கு முன்னால் இவர்கள் தொடராக 100 வருடங்கள் முயற்சி செய்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடராக 100 வருடங்கள் முயற்சி செய்தார்கள். இதனுடைய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறுகளை உங்களிடம் முழுமையாக கதைத்து முடிப்பதானால் ஒரு 6 நாள் தேவைப்படும். அதுக்கு பின்னால் இவர்கள் உலகிலே கல்வியை கையிலே எடுத்தார்கள். இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி 1300 வரை வகையல்லாத ஒன்றை கற்றது கிடையாது. எந்த மதம் சார்ந்தவர்களும் கூட, எந்த ஒரு மதம் சார்ந்தவர்களும் கூட. நல்ல முறையில் நான் சொல்வதை விளங்க முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள் விளங்க. எந்த ஒரு மதம் சார்ந்தவர்களும் கூட மார்க்கத்துக்கும் ஒழுக்கத்துக்குமாகவே அன்றி உலக வரலாற்றில் கற்றது கிடையாது. கல்வி என்பது மார்க்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் தான். விவசாயத்துக்கு கல்வி கிடையாது, விவசாயம் என்பது ஒரு அனுபவம். வியாபாரத்துக்கு கல்வி கிடையாது, கால்நடை வளர்ப்புக்கு கல்வி கிடையாது, பரிபாலனம் செய்வதற்கு கல்வி கிடையாது, ஆட்சி செய்வதற்கு கல்வி கிடையாது. அங்கே மார்க்க சட்ட திட்டங்கள் பேணப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்க கல்வி இருக்கிறது. இவைகளுக்கு என்று கல்வியை உருவாக்கி வைத்தது யார்? நீங்கள் ஒரு 100 வருட வரலாறு எடுத்து பாருங்கள், யாரிடம் இவைகள் கல்வியாக இருந்தது? நான் உங்களை சிந்திப்பதற்காக வேண்டி உங்களுடைய சிந்தனைகளை விசாலப்படுத்த முயற்சிக்கிறேன். யதார்த்தங்களை மாத்திரம் நான் புரிய வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொருவனுடைய உள்ளமும் இதற்காக வேண்டி திறக்கப்படும். அன்புடையார்களே, யூதர்கள் எந்த குலப்படிகள் மூலமாக சைத்தானை வணங்கி உயர்வை அடைந்தார்களோ அவைகள்தான் கல்வி, பொருளாதாரம், அரசியல், சுகாதாரம், அவர்களுடைய மீடியா, டிஃபென்ஸ். இந்த 6 தலைப்புகளையும் யுனைடெட் நேஷன் அல்லாத வேறு யாருக்கும் நேரடியாக தலையீடு செய்ய முடியாது. எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பவர் கிடையாது. கேளுங்கள், டிஃபென்ஸுடைய பவர் யாரிடம் இருக்கிறது என்று? டிஃபென்ஸுடைய பவர் அரசாங்கத்திடம் இருந்திருந்தால் சோப்பு பட்டி போட்டவர் இராணுவ ஆட்சியை அமைத்திருப்பார். அன்று அவருடைய முயற்சி எவ்வாறு தோல்வி கண்டது? இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாவிஸ் முஷாரப் எப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பித்தாரோ அதே இராணுவ தளபதியை நாட்டுடைய தலைவராக ஆக்கினார்கள். யார் ஆக்கினான்? நவாஸ் ஷெரீப். நவாஸ் ஷெரீப் அமெரிக்காவுக்கு எதிராக வேலை பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது பவிஸ் முஷர்ரப் அங்கே கர்னலாக இருந்தவர் ஜனாதிபதியாக எவ்வாறு மாறினார்? வரலாறுகளை பாருங்கள், நடைமுறைகளை பாருங்கள். வெறுமனே ஒரு சிலருடைய வார்த்தைகளில் ஏமாந்து விடாதீர்கள். அரசியல் என்பது அவர்களுடையது. இஸ்லாமிய அரசியல் என்பது கிலாபத். அங்கே எதிர்கட்சி கிடையாது, ஆளும் கட்சி தான் கிலாபத்திலே ஆட்சி செய்யும். கலீஃபா ஒரு பாவம் செய்தால் முழு முஸ்லிம்களும் எதிர்கட்சியாகி விடுவார்கள். கலீஃபா நலவு செய்தால் முழு முஸ்லிம்களும் ஆளும் கட்சியில் இருப்பார்கள். என்ன அநியாயம் இது? ஆளும் கட்சியில் உள்ளவர் தினம் செய்தாலும் அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு அது நலவுதான். எதிர்கட்சியில் உள்ளவர் தொழுதாலும் ஆளும் கட்சியில் உள்ளவர்களுக்கு அது கெடுதான். என்ன ஆச்சரியமான அரசியல் இது! ஒரு நேரம் ஒதுக்கி நாங்கள் சிந்திக்க வேண்டாமா? அன்புடையார்களே, சைத்தான்களை வணங்குவதற்காக வேண்டி யூதர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இவை. இவர்களுடைய கல்வி, இவர்களுடைய பொருளாதாரம், இவர்களுடைய அரசியல், இவர்களுடைய இந்த ஆறு விடயங்கள், அதிலே நாங்கள் ஈடுபடுவது இது முஸ்லிமுக்குரிய வேலை அல்ல. யாருக்காவது தெளிவு தேவை என்றால் நான் உங்களிடம் முழுமையாக நேரம் தருவேன். நீங்கள் வாருங்கள் எங்களிடம், நாங்கள் உங்களிடம் அமர்வோம். இது ஒரு சில விடயங்கள் நுனிப்புள் மேய்கிறேன், ஆனால் இதனுடைய ஆழத்தை தெளிவுபடுத்துவேன். அதுக்கு பின்னால் நீங்கள் உசும்ப மாட்டீர்கள். அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது அது எங்களுடைய பழமை. இந்த அகீதாவை அஷாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபுல் ஹசன் அஷாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்தார்களோ, அது எங்களுடைய முஸ்லிம்களுடைய முன்னோர்களுடைய அகீதாவை தொகுத்தார்கள். நான்கு மதுஹபுகளாக இந்த ஃபிக்ஹை அல்லாஹு தஆலா இந்த உலகிலே வாழ வைத்தான். அதுக்கு பின்னால் உலகம் முஸ்லிம்கள் தனி ஆட்சிக்கு கீழால், தனி ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் 1340 வரை ஆட்சி செய்யப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் தான் முஸ்லிம்களுக்குள்ளால் பிளவுகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள், பிரச்சினைகள், ஆட்சி பரிமாற்றங்கள், கொலைகள். ஒரு பூனையை பாதுகாக்க மினிஸ்ட்ரி இருக்கிறது. வனவிலங்குகளை, விஷஜந்துக்களை, யானையை பாதுகாக்க மினிஸ்ட்ரி இருக்கிறது. முஸ்லிமை பாதுகாக்க என்ன இருக்கிறது? இன்று உலகிலே பாருங்கள், கொண்டு குவிக்கப்படுகிறார்கள் உலக நாடுகளில். நீங்கள் ஒரு விருத்தம் உங்களுடைய கண்ணோட்டத்தை செலுத்துங்கள். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பாதுகாக்க யார் இருக்கிறார்? முஸ்லிம்கள் அல்லாஹுவை நம்பாமல் இவர்களை நம்பி என்ன பிரயோஜனம் கண்டார்கள்? இன்றும் நீங்கள் சிவப்பையோ பச்சையோ நீலத்தையோ நம்பிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நானும் நீங்களும் அதே சோதனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, அல்லாஹுவை நம்பி அவன் பக்கம் மீளாதவரை இதற்குரிய தீர்வை ஒரு நாளும் அடைய முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஷைத்தான்களை திருப்திப்படுத்த, அவர்களை வணங்க யூதர்கள் ஏற்படுத்திய வணக்க வழிபாடு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இவைகளுக்கு தீர்வு இருக்கிறது. உலகிலே இன்று அவர்களுடைய அனைத்தும் கொடி கட்டி பறக்கின்றன. ஆட்சி என்றால் அவர்களுக்கு தான், பொருளாதாரம் என்றால் அவர்களுக்கு தான். நீங்கள் நினைக்கிறீர்களா, அவர்கள் எங்களுடைய நாட்டில் 1 கோடி ரூபாய் என்பது எங்களுக்கு எவ்வளவு பெருமதியாக விளங்குகிறது? ஆனால் வேர்ல்ட் பேங்க் நினைத்தால் 1,00,000 கோடி ரூபாயை எந்த முதலும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கலாம். 1 ரூபாய் செலவில்லாமல், 1 ரூபாய் செலவில்லாமல் வேர்ல்ட் பேங்க் நினைத்தால் 1,00,000 கோடி ரூபாயை கொண்டு வந்து சேர்க்கலாம். இன்று யூனிசெஃப் செலவழிக்கிறது, யுஎன்னுடைய ப்ரொஜெக்ட்கள் இங்கே நடக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் பயங்கரமான முதலீடு செய்யப்படுகின்றன. இவைகள் அனைத்துடைய அடிப்படையும் அவைதான். பொருளாதாரம் என்பது தனக்கு தேவைப்பட மாட்டாது. எங்கெல்லாம் வியாபாரங்களை கையில் எடுத்தார்களோ, சம்பாதிப்பதற்காக அல்ல, அந்த வியாபாரங்களை அழிப்பதற்காக. விவசாயங்களை கையில் எடுத்ததெல்லாம் அந்த விவசாயங்களிலே நஞ்சூட்டுவதற்காக. இன்று 1 மணி அரிசி கிடையாது நமக்கு சுத்தமாக சாப்பிடுவதற்கு. அனைத்தும் நஞ்சூட்டப்பட்டவையாகவே உண்ணப்பட வேண்டும். மரக்கறியை பாருங்கள், இல்லை என்றால் இன்று இருக்கின்ற தேங்காய் கூட ஜெனட்டிக்காக இருக்கிறது. ஜெனட்டிக் என்பது அதிகமான விளைச்சல் பெறுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சில தாவர முறைகள், ஒவ்வொரு பழங்களும் மாற்றப்பட்டன, ஒவ்வொரு தானியமும் மாற்றப்பட்டு விட்டன. ஜெனட்டிக் மூலமாக கேன்சர் வரும் என்று சொன்னதும் WHO தான். ஆனால் அவனுடைய பொருளாதார திட்டத்துக்கு கீழால் தான் உலகம் எல்லாம் ஜெனட்டிக் கொண்டு போய் திணிக்கப்படுகின்றது. எப்படியோ எங்கு காலடி வைத்தாலும் ஒரு குலப்படிக்குள்ளால் காலடி வை என்று அதற்குரிய அனைத்தும் வரையப்பட்டு விட்டன. இப்பொழுது தீர்வு என்ன என்று கேட்டால், தீர்வு என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்ன அந்த தீர்வு தான். நீங்கள் பழமையிலே பொறுமையாக இருந்து அல்லாஹுவை பயப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சி எந்த ஒரு தொல்லையையும் தராது என்று குர்ஆன் சொல்கிறது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது, அந்த நாள் வந்தால் அந்த காலத்தில் சிறிய சிறிய மலை குன்றுகளுக்கு பக்கத்தில் போய் ஆட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டு யாரெல்லாம் ஜக்காத்து கொடுத்துக் கொண்டு தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டு தனக்கு மௌத்து வரும் வரை அந்த மலைப்பகுதிகளிலே அப்படியே வாழ்ந்து அல்லாஹுவை இபாதத் செய்கின்ற அந்த கூட்டம் தான் மக்களிலே சிறந்தவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் எந்த ஒரு வித்னாவும் போய் சேர முடியாத காட்டு பகுதியிலே எங்கே கரண்ட் கிடையாதோ, எங்கே எலக்ட்ரிக் கிடையாதோ, எங்கே எந்த ஒரு நவீன கருவியும் பாவிக்க முடியாதோ, எங்கே நஞ்சூட்டப்பட முடியாதோ, அங்கே தானே விளைச்சல் செய்து தன்னுடைய ஆட்டுடைய பாலை கறந்து கொண்டு தான் வாழ்ந்து மறைக்கும் அந்த மனிதனை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இந்த வித்னாக்களிலிருந்து ஒதுங்க நாம் கட்டம் கட்டமாக முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகள் அவனுடைய விடயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டியவை அல்ல. மாற்றமாக நாம் நம்முடைய தனித்துவத்தை, இஸ்லாத்தை, இஸ்லாமிய அரசியலை, இஸ்லாமிய பொருளாதாரத்தை, இஸ்லாமிய கல்வியை, வகையை, இஸ்லாம் சொல்கின்ற வாழ்க்கை முறையை அல்லாஹுவை மாத்திரம் திருப்திப்படுத்த வேறு யார் அதிருப்திப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்று அந்த கொடி ஏந்துதலை எடுத்து முன்னெடுப்போமே ஆனால் அல்லாஹு தஆலா நம்மை அவன் பொருந்திக் கொண்ட நல்லடியார்களிலே சேர்ப்பான். உலகிலே வெளிரங்கத்தில் பார்க்க தோல்வி அடைந்தாலும் சஹாபாக்கள் யுத்த களத்தில் கொலை செய்யப்படும் பொழுது புல்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொன்னது போன்று மக்களுடைய பார்வையிலே ஒரு இழிவான நிலையில் மரணிப்பது போன்ற தோற்றத்தில் நாங்கள் மரணித்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய நேசர்களாக, அவனை அடைந்தவர்களாக அல்லாஹுவை நாம் அடையக்கூடிய நிலை உண்டாகும். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கவும் பாத்தில்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபிக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மிலே யாரெல்லாம் கபராடுகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காவனங்களாக ஆக்கி வைப்பாயா. நம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயா. எங்களுடைய அனைத்து வேலைகளையும், செயல் திட்டங்களையும், அசைவுகளையும், சிந்தனைகளையும் உன்னுடைய பொருத்தத்துக்கு மாத்திரம் என்று ஆக்குவாயா. உலகில் யாருடைய பொருத்தத்தையும் உன்னுடைய பொருத்தத்துக்கு மேலால் மதிக்காதவர்களாக ஆக்குவாயா. வெறுமனை உன்னை மாத்திரம் நாடி வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயா. உண்மையான உண்மையை, ஹக்கான ஹக்கை எடுத்துரைக்கக்கூடிய உண்மையானவர்களாக நம்மை ஆக்குவாயா. உண்மையை மாத்திரம் விளங்க வீசிப்பவர்களாக ஆக்குவாயா. பொய்யான பாத்திலான செய்திகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. அவைகளுக்கு உதவி போன கூட்டத்திலே நம்மை சேர்த்து விடாதிருப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. இஸ்லாத்தின் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா. வாஸ்ருது ஆவனானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.